ராஜாக்களில் மிக பெரியவரே.
நீங்க தான் ஆண்டவர், எல்லா ராஜாக்களும் விட பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லு. ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ளிவிடுகிற தேவன் என்று சொல்லி சொல்லுகிறது ஆண்டவர். அல்லேலூயா.
ராஜாக்களில் மிக பெரியவரே, உம்மை வழிவரே, அங்கே நீ கண்மலே என் தேவன், மிகவும் பெரியவரே.
என் ஆண்டவர் அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். என் தேவன் அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். அவருக்கு கரங்களை தட்டி நன்றி
செலுத்துவோம்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய்வுக்கு நாங்கள் நன்றி
செலுத்துவோம்.
உங்கள் பிள்ளைகள் ஆய்வுகள் சமூகத்து நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய இன்ப பிரச்சனத்திற்கு ஆய் சோத்திரம். நீங்கள் எங்கள் மத்தியிலே எழுந்திருப்பது அது எங்களுடைய பாக்கியம் ஆண்டவர். அது எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவர். அது எங்களுக்கு சமாதானம் ஆண்டவர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தராண்டவர், நீர் பரிசுத்தராண்டவர், நீர் பரிசுத்தராண்டவர். வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறார். ஏழு நட்சத்திரங்கள் மத்தியிலே உலாவி வருகிறார். அதை கரங்களில் ஏந்தியவராய் சுற்றி வருகிறார். அவர் எங்கள் சபையின் மத்தியிலே உலாவி வருகிற தேவன் அல்லவா? அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி.
என் நண்பே, என் நண்பே, என் நண்பே, என் நண்பே, உந்தன் மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் நண்பே, என் நண்பே, என் நண்பே, என் நண்பே, என் நண்பே, என் நண்பே,
போல நான் தூரத்தில் நின்று உம்மை பார்த்தத விரும்பலை ஆண்டவர. ஒரு புள்ளி போல உங்கள் சமூகத்தில் வந்து உங்களுடைய அன்பை ரசித்து, உங்களுடைய பிரசன்னத்தை ரசித்து, ஆண்டவரையுடைய பரிசுத்தத்தை ரசித்து, உங்களுடைய சமாதானத்தை ரசித்து, ஆண்டவரையுடைய அருளாமையை ரசித்து, உங்களுடைய வஸ்திரத்தின் பொங்கலை தொட்டு, உங்களுடைய புள்ளியாகிய ஆண்டவரையுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த பாக்கியத்தை பெற்று ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லையப்பா. உம்முடைய எல்லையற்ற அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லையா
ஆண்டவரே?
தேவனே உம் வாட்டையா நாய் தோறும் வாழ்கிறே, உந்தன் அன்பு வாட்டைகள் வாழ்கும் ஜீவனே. உந்தன் அன்பு வார்த்தைகள் எந்தன் வாழ்கும் ஜீவனே.
எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் வார்த்தை உயர்த்தியிருக்கிறார், அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அதற்காக தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தி
எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வார்த்தை உயர்த்தியிருக்கிறார்.
ஹல்லேலூயா.
Thank you.
வல்லாண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் உடைய பிரச்சனை இருந்ததுக்காக நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள் இல்லையா? உலக பார்வையிலே அல்லாவிட்டால் எல்லா தேசங்களிலும் ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எந்த நாள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தாய்மார்களுக்கு தெரிந்திருக்கும், தாப்புமார்களுக்கு தெரிந்திருக்காது. இன்றைக்கு மதர் டேஸ் சொல்லுவாங்க, மூத்தக்காக சொல்லுவாங்க. இந்த நாளை உலகம் எங்கும் மரியாதை கொடுத்து கனப்படுத்தி அந்த நாளை கொண்டாடுவார்கள். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இல்லையா? 2 வருஷத்துக்கு இல்லாவிட்டால் 3 வருஷத்துக்கு முதல்ல என்று நினைக்கிறேன், எங்களுடைய பாஸ்டர் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் இருந்து இந்த மூத்துட்டாக் அண்டையிலே சில வார்த்தைகளை பேசி நம்மளை வழிநடத்தி வந்தது. எனக்கு அந்த நாளில் இருந்து அந்த 31வது அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு என்னுடைய இருதத்திலே பதிந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலையும் அந்த பகுதியில் இருந்து சில வார்த்தைகளை எடுத்து என்ன சில சம்பவங்களை அதோடு சேர்த்து நான் இந்த இன்றைக்கு தேவையான தாய்மார் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு தேவையான தாய்மார் அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் என்னத்தை எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு கருத்திலே நான் சில வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக பாட்டி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹாலலுயா. இந்த வேளையிலே நாம் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்திலும் உயர்ந்தது.
திருப்பி வாசிங்க.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்திலும் உயர்ந்தது.
ஒரு தாயினிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நற்குணம். ஒரு தாயினிடத்திலே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டா நற்குணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? படித்த ஸ்திரியை அல்ல, பட்டதாரியை அல்ல, பணக்காரரை அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? குணசாலியான ஸ்திரி. குணசாலியான ஒரு தாய் உன்னுடைய வாழ்க்கையில இருப்பாளே இருந்தால் நீ பாக்கியம் பெற்றவன், நீ பாக்கியம் பெற்றவள். ஒருவரிடத்திலையும் இல்லாதது ஒன்றை தாயிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இன்று நாளிலே தேவையானது என்ன தெரியுமா? நற்குணம். வேதம் சொல்லுகிறது நற்குணசாலிகளா இருங்கள், நற்குணசாலிகளா இருங்கள். ஆகையினாலே நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? நற்குணசாலி உள்ள ஒரு ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் அதிகம். முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது என்ன தெரியுமா? உன் தாயிடத்தில் இருக்கிற நற்குணம். நம்மிடத்தில் அது போதுமானதா இருக்கிறதா? அது நமக்கு காணுமா? பதினோராவது வாசிங்க.
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்குரியாது.
நற்குணசாலியா இருக்கிற ஒரு தாயை உடைய கணவன் என்ன செய்வானாம்? நம்புவான். அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எங்கே பெருகும் தெரியுமா? எப்பொழுது? நற்குணசாலிகளாய் இருக்கிற பொழுது, நற்குணம் உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது. நான் இந்த பகுதியில் இருக்கிற சில வார்த்தைகளை கெதிகதியாக பார்த்து நான் பார்க்க வேண்டிய ஒரு சில சம்பவத்துக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகினாலே சீக்கிரமாக வாசிப்போம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்கள் குறையாது. அடுத்த வாசிங்க.
அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள்.
அவள் உயிரோடு இருக்கிற நாள் முழுத்திலும் அவன் கணவனுக்கு செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நன்மையானவைகளே. நற்குணசாலி உள்ள ஒரு ஸ்திரி, ஒரு தாய், அவள் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நன்மை. குடும்பத்தில் நன்மை நிறைந்திருக்கு. நான் இன்றைக்கு காலமே இந்த குறிச்சி பேசினேன் இல்லையா, ஒரு காரியம் தாய்மாரிடத்திலே இருந்து பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா, அவர்கள் மிகவும் பொறுமை உள்ளவர்கள், மிகவும் பொறுமை உள்ளவர்கள். ஆண்களை விட பொறுமை உள்ள ஒருவர் சொன்னால் பெண்கள் மேலதிகம் என்று சொல்லி சொல்லலாம் இல்லையா. எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் அதை பொறுமையோடு சாதித்து தான் நடந்து செல்ல வேண்டும், வேற வழி அவர்களுக்கு கிடையாது. வெடி எழும்பினால் பின்னரும் வரைக்கும் எது வந்தாலும் அதை பொறுமையோடு கழித்துத்தான் ஆக வேண்டும் இல்லையா. அடுத்த வாசிங்க 15வது வசனம்.
இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள்.
இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படியளக்கிறாள். அதிகாலையில எழுந்து தன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிப்பது ஒரு நல்ல தாய்க்கு அழகு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு நல்லதாய் எப்படி இருக்கணும், அவள் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். தன் குடும்பத்தின் காரியங்கள், தன் வேலைக்காரரின் காரியங்கள், தங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதை சரியாக கவனிக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்புவது, இலங்கை தேசத்தை கண் முன்பாக கொண்டு வருவீர்கள் சொன்னால் அங்கே அதிகாலையிலே அநேகர் எழும்பி விடுவார். அது அந்த தேசத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த தேசத்திலே நமக்கு எத்தனை மணி அதிகாலை என்பது நமக்கு கேள்விக்குறி இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் அதிகாலையாக இருக்கிறது இல்லையா. அதிகாலை என்பது 6 மணி 7 மணி, அதுக்கு முன்னுக்கு பார்த்தா 5 மணி, அதுக்குள்ள எழும்ப வேண்டும் இல்லையா. அதை தாண்டி எழும்புகிறவர்கள் எல்லாரும் வேதத்தின்படி என்ன சொல்லுகிறது, உங்களுடைய உற்சாகத்தை போய் ஏறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகையினாலே அதிகாலையிலே எழுந்து உங்கள் காரியங்கள், உங்கள் பிள்ளையின் காரியங்கள், கணவனின் காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பது தேவனுக்கு முன்பாக அது சரியானதாக இருக்கிறது, அது சரியானதாக இருக்கிறது. ஆகையினாலே இருட்டோட எழுந்து தன் வீட்டு காரியத்தை செயல்படுத்துகிற தாய்மார் இன்று தேவை. ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்கள்.
ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும், சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள்.
அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், சிறுமியானவர்களுக்கு என்ன செய்கிறாள், தன் கரத்தை திறந்து கொடுக்கிறாளா. இது நாம பார்த்த வார்த்தைகள் நினைக்கிறேன் 2 இல்லாவிட்டா 3 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பக்கத்தை பார்த்தபடினா நம் வார்த்தையை நினைப்பூட்டி இந்த நாளில் இந்த தாய்மாருடைய தினத்தில் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்க என்ன நடக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறவளாய் இருக்கிறாள். யார் சிறந்த தாய், தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு தாய் என்ன செய்கிறாள், ஏழைகளுக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிறவளாய் இருக்கிறாள். ஏழைகளை கவனிக்க வேண்டியது, ஏழைகளை பார்க்க வேண்டியது தேவ ஜனங்களுடைய பிரதானமான ஒரு காரியத்தில் ஒன்றாகும். ஆகையினாலே உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் கணவர்களை நீ எப்படி பார்க்கிறாயோ அதே விதத்தில் அல்லாவிட்டால் அதுக்கு மேலாக ஏழைகள் எளியவர்களை நீ கவனிக்க வேண்டியது உன் மேல் விழுந்திருக்கிற ஒரு கடமை என்பதை நீ மறக்க கூடாது. இந்த தாய்மார்கள் தினத்திலே நீ எடுத்துக்கொண்டு வீடு செல்ல வேண்டிய சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல், அது நமக்கு நாளைக்கு நம்முடைய வாழ்வுக்கு நன்மையை உண்டு பண்ணும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 21வது வசனம்.
தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தனக்கு மாத்திரம் கிடையாது, தன் வீட்டார் முழுவதற்கும் ஒரு பாதுகாப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். தனக்கு மாத்திரம் அல்ல, என்பாடு பார்த்தா என்பாடு போகட்டுக்கு வேண்டு அல்ல, வீட்டார் முழுவதற்கும் ஒரு பாதுகாப்பு இல்லையா. நமக்கு தெரியும், எனக்கு நான் நம்புறேன், தாய் என்று சொல்லி சொன்னா ஒரு பலன், தாய் என்று சொல்லி சொன்னா அது ஒரு பலன். எந்த காரியம் எது எப்ப நடந்தாலும் சாய்ந்து கொள்வது ஒரு இடம் என்று சொல்லி சொன்னால் தாய் இல்லையா, அது ஒரு பலன், அதை மாற்ற முடியாது, அதை எவராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது இல்லையா. ஆகையினாலே தன் வீட்டார் அனைவருக்கும் அவள் என்ன சொல்லுகிறாராம், உடுப்புகளை தைத்து அவள் சரிப்படுத்துகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகவே குடும்பத்து அனைவருக்கும் தாய் அவள் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து வாசிங்கள்.
ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்மார்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறாள்.
அவள் புருஷன் தேசத்துல முக்கிய தலைவர்களுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த தலைகளுக்குள்ளேயும் அவனுடைய தலை என்ன செய்யுமா? நிமிர்ந்து நிற்குமா? ஏன் தெரியுமா? நல்ல தாயினுடைய நடத்தையின் ஒழுங்கின் நிமித்தம், நல்ல தாய் நடந்து கொள்ளுகிற விதத்தின் நிமித்தம், நல்ல தாய் தன் குடும்பத்தை கட்டுகிறது நிமித்தம், அநேக முக்கிய தலைவர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிற அந்த தலைவன் அந்த தலைகளுக்கிலேயும் அவன் நிமிர்ந்து நடப்பானான். இது பாக்கியம். குணசாலியான ஸ்திரியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? ஏன் தெரியுமா? சமுதாயத்திலே, சபையிலே, தேவனுடைய சமூகத்திலே அவர்களால் நிமிர்ந்து நடக்க முடியும். அவர்களால் நிமிர்ந்து நடக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ புத்தியுள்ளவராய் இருந்து வாழ பழகு. ஏதோ தாயாயிட்டோம், குடும்பமாயிட்டோம், இப்படியே போகுது என்று அல்ல. நீ ஒவ்வொரு நாளும் புத்தியுள்ளவளாய் வாழ கற்றுக்கொள், பழகிக்கொள். ஏன் சொன்னால் உன் குடும்பத்தின் தலைவர்கள் உன் சமுதாயத்திலே, உன் சபையிலே நீங்கள் தலைகளை உயர்த்தி நடக்க நீ மிகவும் முக்கியமான காரியம் என்பதை மறந்து விடாதே. தொடர்ந்து வாசிங்கள்.
மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் அவிழுகிறாள், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது.
அப்படி இருக்கு. 25வது வசனத்தை பாருங்க. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை குறித்து அவள் யோசனை பண்ணுகிறாள். எதிர்காலத்துல உன் பிள்ளையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் காரியங்களை குறித்து நீ சரியாக யோசித்து சிந்தித்து நடப்பது உன் தாய் குணத்திற்கு அழகு. ஒன்றுமே தெரியாமல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்று சொல்லி இருந்திருக்க கூடாது இல்லையா? அது நல்லொரு தாய்க்கு அழகில்ல. நல்லொரு தாயா இருப்பது எப்படி? அவளும் பிளான் பண்ண வேண்டும். அநேக காரியம் என்ன தெரியுமா நடக்கிறது? ஆம்பளைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்களுடைய 8 மணித்தியால வேலையிலே முழு மைண்டையும் வைத்திருப்பார்கள். அந்த 8 மணித்தியால வேலையிலே எல்லாம் முடிந்து விடும் இல்லையா? ஆனால் வீட்டில விடிய எழும்பி இரவு வரைக்கும் ஓடி 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 காரியங்களை நடப்பிப்பது யாரு? தாய்மார்கள். தாய்மார்கள் தாய்மார்கள் இந்த காரியத்திலே அவர்களை மெச்ச வேண்டியது அவசியம் இல்லையா? அவர்களை மெச்ச வேண்டியது அவசியம் இல்லையா? நாம் 8 மணிக்கான வேலையை செய்துவிட்டால் பெரிய காரியத்தை செய்து விட்டோம் சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். வீட்டிலே பல காரியங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் தொடங்கி சாப்பாட்டில் இருந்து சகல காரியங்களும் செய்து முடிக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமையாக இருக்கிறது இல்லையா? அவர்கள் மெச்சப்பட வேண்டியவர்கள். ஆகையினாலே எதிர்காலத்தை குறித்து சரியான திட்டங்களை உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது தாய்மார்களுடைய மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. அடுத்தது, அடுத்த வசனம் 25 வாசிங்கள், 26 வாசிங்கள்.
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள்.
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தயையுள்ள போதகம் அவருடைய நாவின் மேல் இருக்கிறது. நல்லொரு தாய் என்று சொல்லினா அது ஞானம் விளங்கத்தக்கனவாக பேச வேண்டும். தயையுள்ள விதத்திலே பேச வேண்டும். தயையுள்ள போதகம் உங்களுடைய வாயிலே இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் ரீதியிலும் சரி, சமுதாய ரீதியிலும் சரி. இந்த பேச்சு காரியத்திலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு காரியம் இல்லையா? நம்முடைய பேச்சு அதுல உருவாகிற பிரச்சனைகள் 1000. அதை நிறுத்தவே முடியாது இல்லையா? அநேக யுத்தங்களை, அநேக காரியங்களை சரிப்படுத்தி விடலாம். ஆனால் வாயின் ரீதியிலே உருவாகி கொண்டு இருக்கிறவர்களை நிறுத்துவது, சரிப்படுத்துவது என்பது சரியான கஷ்டம் இல்லையா? ஒருவர் பேஸ்புக்ல இப்படி எழுதியிருந்தார். அவர் கிறிஸ்டியன், அதனாலே அவர் இப்படி ஒரு எழுதியிருந்தபடினால நான் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா, எனக்கு தேவன் என்னன்னு சொல்லிட்டு, கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய். அநேகர் பேசுவார்கள் தண்ணீரை போல பேசுவார்கள், அதுல உப்பும் இருக்காது புளியும் இருக்காது இல்லையா, அளவல வளர்ந்து சொல்லி பேசி தீர்ப்பார்கள் இல்லையா. என்ன வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழந்து போடுவாய் பாருங்க, தடுமாறி பேசுவது. வேதத்தில் ஒரு இடத்துல வருது, மந்த நிலைமையாக நடவாதிருங்கள். அநேகர் மந்த நிலைமையா நடக்கிறது, ஏதோ செய்துட்டு போறது, ஏதோ நடத்திட்டு போறது, ஏதோ வாழ்ந்துட்டு போறது, ஒரு பிளான் கிடையாது, ஒரு யோசனை கிடையாது, பிள்ளைகள் பெற்ற எதுக்குமே தெரியாது, மந்த நிலைமை. என்ன சொல்லுகிறது, வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழந்து விடுவோம், வெட்டியாய் பேசினால் வேலையை இழந்து விடுவோம். வெட்டியாய் பேசுவது அர்த்தமே இல்ல, ஒன்றுமே அதுல இல்ல, வார்த்தையில வலிமை இருக்கு அது கிடையாது, சும்மா பேசுவது தெரியுமா. சில பேர் வேலை செய்வாங்க, ரீசா எல்லாம் கதைச்சு வேலை செய்ய மாட்டாங்க, சும்மா கதைப்பாங்க இல்லையா, வேலை செய்யற மாதிரி. அப்படிப்பட்டவனை எந்த செஃபும் வச்சிருக்க மாட்டான். வெட்டியாக பேசுவது அங்க எதுக்குமே கிடையாது, வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழந்து விடுவாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழந்து விடுவாய், பொய்யாய் பேசினால் பெயரை இழந்து விடுவாய். பொய் பேசிடாதீங்க, நல்ல தாய்மாருக்கு அது அழகே கிடையாது, பொய் பேசினா அது உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது இல்லை இல்லையா, உங்களுக்கு குடும்பம் நிமிந்து நடக்கிறதுனா அது உங்களுடைய வாயின் வார்த்தையில இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறார். என்ன, தன் வாயை ஞானம் விளங்க திறந்தாய், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது இல்லையா. பொய்யாய் பேசினால் பெயரை இழந்துடுவீங்க பாருங்க, அவன் பொய்க்காரன், அந்த குடும்பமே பொய், உன்னுடைய பிள்ளைகள் பொய் சொல்லுகிறார்கள், தாய் பொய் சொல்லுகிறார். ஆகவே பொய்யாய் பேசினால் உன் பெயரை நீ கெடுத்து விடுவாய், சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழுவாய். சிந்தித்து பேசுங்க, நீங்க சிறப்போடு வாழுவீங்க, உங்கள் குடும்பங்கள் சிறப்பாய் இருப்பார்கள் இல்லையா. சிரித்து பேசினால் அன்போடு இருப்பீர்கள், சிரித்து பேசினால் அன்போடு இருப்பீர்கள். இது வேத வசனத்துல இல்ல, ஆனா ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் அப்படி எழுதினாரோ இல்ல அவருங்க ஏதோ ஒரு ஸ்டேஜ் சைட்டுக்கு வந்துச்சு, அதை நான் எடுத்துக்கணும் இல்லையா. ஆகினால் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கணும், நீங்க பேசினால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுல ஒரு ஆறுதல் இருக்கணும், அதுல ஒரு தயை இருக்கணும். உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க வேறொருவரோடு பேசினாலும் இருந்தாலும் சரி, சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஆறுதல் இருக்கணும்.
அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள்.
அவள் சோம்பலாக இருக்க மாட்டாள். இன்றைக்கு தேவையான தாய்மார் என்ன தெரியும், அவர்கள் சோம்பலாக இருக்க கூடாது. என்னவாவது நடந்தா நடந்துட்டு போகட்டு, குடும்பத்தில் என்னவாவது நடக்கட்டுக்கு, நான் எலும்பு நேரம் எலும்பி செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டியதை முடிப்பேன் என்பது வேதத்துக்கு தகுந்ததல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது முன்மாதிரியானதும் அல்ல இல்லையா. அதிகாலையில எழுந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிப்பது அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தில் ஒன்றாகும், வேதத்தினுடைய ஒரு பிளான் ஆகும் இல்லையா. ஏதோ நமக்கு தெரிந்த நேரத்தில் எழும்பி நமக்கு தெரிந்த காரியத்தை செய்து முடிப்பது வேதத்துக்கு தகுந்தது அல்ல. என்ன, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் சோம்பலாக இருக்க கூடாது. வேதத்துல நான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன், நாமெல்லாம் எதெல்லாம் உதவாது என்று சொல்லி தள்ளிவிடுகிற மிருகங்களா இருக்கிறதோ அந்த மிருகத்தை தான் ஆண்டவர் உதாரணத்துக்கு பாவித்துட்டு இருக்கிறார் இல்லையா. நீதிமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, உற்சாகத்தை எங்க போய் கற்றுக்கொள்ள சொல்லியிருக்காங்க, எறும்புகளிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. யாராவது எறும்பு நித்திர கொண்டதை கண்டிருக்கீங்களா, உதாரணத்துக்கு கேட்கிறேன் இல்லையா, நித்திர கொள்றது எப்ப கொள்றது எனக்கு தெரியாது, ஆனால் அது நித்திரை கொண்டு கொண்டு இருக்கிறது நீங்க கண்டிருக்கீங்களா, நான் கண்டதே கிடையாது. அது எப்பவும் விறுவிறுன்னு ஓடிக்கொண்டே இருக்கும், எங்கே ஓடுதுன்னு சொல்லியும் தெரியாது நமக்கு, அது ஓடிக்கொண்டே இருக்கும் பாருங்க, கடை 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 சொல்லி. ஆகையினாலே அவள் சோம்பலின் அப்பத்தை புசிப்பது கிடையாது. யாரு, ஒரு தேவனுடைய மனுஷி, நல்லொரு தாய், சோம்பலின் அப்பத்தை அவள் புசிப்பது கிடையாது. தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை அவள் கவனித்துக் கொண்டே இருப்பாள். இது நல்ல தாய், நல்ல தாயுடைய ஒழுங்கு சரியா. ஓகே, அடுத்த வசனத்து வாசிங்க.
அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார்.
அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். இது ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்கள் இதை அநேக தடவை கேட்டிருப்பீர்கள் என்பது என்னுடைய யோசனையாக இருக்கிறது இல்லையா? எப்படி தெரியுமா? நீ பாக்கியவதி அம்மா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அம்மா, நீ பெரிய ஆளம்மா என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருவது சரியான அருந்து பாருங்க. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பது இல்லையா? எப்படி எப்படி தெரியுமா? அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவன் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனா நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவை. அநேக நல்ல தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஆனா நீங்க பாருங்க அதை விட மேற்பட்டவர்கள். இதுதான் அங்கே பாத்தீங்கன்னா அநேக மூப்பர்கள் வந்திருக்கிற பொழுது அவன் அந்த குணசாலியான இஸ்திரியுடைய கணவன் மாத்திரம் அவன் நிமிர்ந்து நடப்பான. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அநேக இஸ்திரிகள் அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீ தனிப்பட்ட விதத்தில் நீ அதை விட கொஞ்சம் மேலானவர். ஏன் தெரியுமா? நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். புருஷன் அவளை பார்த்து அநேக ஸ்திரீகள் இருக்காங்க, ஆனா நீ அவைகளை விட மேலானவர் என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசந்த வாசிங்க.
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்.
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகுள்ளது, எல்லாவற்றுக்கும் மேலாக கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நல்ல தாய்மார்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு நாம பயந்து விழுகிறோம், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் அதிக குறைவாயிட்டு பாருங்க. பின்னுக்கு சில சம்பவங்களை பார்ப்பேன், அதுல சில காரியங்கள் இதற்கு இதை குறித்து இருக்கிறது இல்ல. என்ன என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற. இன்னைக்கு அநேகர் பணத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம், அநேகர் அழகை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம், அநேகர் படிப்பை பட்டத்தை பார்த்துக் கொண்டு இருக்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர, அது நீ ஒரு நல்ல தாய் என்பதை காண்பிக்கிறது, அது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை காண்பிக்கிறது இல்லையா? ஆகையினாலே இந்த அதிகாரத்தில் நீங்க ஏதாவது ஒரு குறிப்பொண்டு வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லா தாய்மார்களுக்கும் தேவையானது, எல்லா தாய்மார்களுக்கும் தேவையான சில காரியங்கள் அங்கங்கே இருக்கிறது. அதை அடிக்கடி நாம் வாசித்து அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொண்டால் அது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறும் என்பது என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது. இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம், ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவள் புருஷனாகிய எற்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமியை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்த நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார்.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்னாளுடைய வாழ்க்கை சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனாலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். இது இப்படிப்பட்ட தாய் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட தாயாக நாங்கள் மாறுவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்லது, தேவனுக்கு முன்பாக அது நல்லதாக தெரியும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். என்ன தெரியுமா, அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை, குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது பாருங்க. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அன்னாள் என்ன தெரியுமா செய்தார், அன்னாள் என்ன தெரியுமா செய்தார், தேவனுடைய சமூகத்தை சாய்ந்தால், தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்தால், தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்தால். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்று சொல்லிச்சுன்னா ஆலயமே வேணாண்டு போகுது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, அதை தவிர்க்க முடியாது. ஒரு காரியம், ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் வந்துட்டா ஆலயம் வேணா, ஆராதனை வேணா, அங்க போய் என்ன செய்கிறது? அன்னாளுக்கோ குடும்பத்தில் பிரச்சனை, அதுக்கும் பெரிய பிரச்சனை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படி இருதயத்தை வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருந்த அந்த பிரச்சனையை எங்க கொண்டு வந்து தீர்க்க வந்தால் தெரியுமா, தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய சமூகத்துக்கு. ஒரு ஐயா, உன் பிரச்சனை முக்கியம் அல்ல, உன் பிரச்சனை பெரிதும் அல்ல. உன் பிரச்சனை பெரிதன்னு சொல்லி நீ நினைத்தால் உன் தேவன் சிறியவர் என்பதை நீ உறுதிப்படுத்துகிறாய். உன் பிரச்சனை தீர்க்க முடியாதது என்று சொல்லி நீ நினைத்தால் உன் தேவன் எல்லைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பதை நீ நிரூபிக்கிறாய். ஆகையினாலே உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது எங்க தெரியுமா, தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் அவள் கொண்டு வந்தார். இரண்டாவது என்ன தெரியுமா செய்தார், தன் இருதயத்தை என்ன செய்தால் தெரியுமா, என்ன செய்தால் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டால் பாருங்க, அல்லது ஊற்றி விட்டால் பாருங்க. இன்னைக்கு அநேகர் அல்லது ஊற்றுகிறார்கள். அநேகருக்கு அது எப்படி தெரிகிறது, அப்படி இப்படித்தான் தெரிகிறது பாருங்க. என்ன இவர், என்ன இவர், எப்படி இருக்கிறா, அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த இஸ்திரி வந்து தன்னுடைய பிரச்சனை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறாள். ஆண்டவரே என்னை விடுவியும், இந்த பிரச்சனையில் இருந்து என்னை விடுவியும், ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை ஊற்றுகிற ஒரு நல்ல தாயாக நீ இருக்க. இன்னைக்கு தாய்மார் எங்கெல்லாம் கொண்டு போய் இருதயத்தை ஊற்றுறாங்க, முதலாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பி, இல்லாவிட்டால் எனக்கு தெரிந்த நல்ல ஒரு விசுவாசி. விசுவாசி வீட்டில் சொல்றதுக்கு முன்பதாக தேவனிடத்தில் சொல்லு இல்லையா. அதுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எட்டாவது வசனத்திற்கு வாசிங்க, வாசிங்க.
அவள் புருஷனாகிய எற்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான்.
அந்த அந்த அன்னாள் அவனுடைய புருஷனிடத்துல கூட இப்படி அழுது ஊட்டல், இங்க பாரு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை முடியல ஒண்ணு சொல்லல. எங்க வந்தாள் தெரியுமா, எங்க வந்தால் தெரியுமா, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய சமூகம். ஐயா உன் பிரச்சனைகளை வைங்க, வைத்துட்டு தேவ சமூகத்துக்கு ஓடிவா. தேவனால முடியாதுன்னு சொன்னா நீ எங்கேயும் போ, ஆனால் தேவன் உனக்கு பதில் தரும் வரைக்கும் அதை தேவனுடைய சமூகத்திலே வைத்துவிடு. உன் இருதயத்தை என்ன செய்யணும், ஊற்று, தேவனுடைய சமூகத்தில் ஊற்று, நல்லா ஊற்று, அழுது ஊற்று. நமக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் நாம் அழுது ஊத்துறோம், ஆனா தேவனுடைய சமூகத்தில் அழுது ஊத்துறதுக்கு நமக்கு முடியாம இருக்கு பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா, வைக்கும் அழுது தேவனிடத்தில் சொன்னா பக்கத்தில் இருக்கிற என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான். ஐயா உனக்கும் குடும்பத்துல விடுதலை வேணுமா, உனக்கும் குடும்பத்துல சமாதானம் வேணுமா, உனக்கும் குடும்பத்துல சந்தோஷம் தேவையா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா, உன் குடும்பம் மற்றவர்களாலே புகழப்பட வேண்டுமா, தேவனுடைய சமூகத்தில் உன் பிரச்சனை சொல்லி ஊற்றிவிடு. ஊற்றி விட்டது மாத்திரம் அல்லங்க, அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா செய்தார்? ஒரு பொருத்தனை ஒன்று செய்தார். ஒரு பொருத்தனை ஒன்று செய்தார் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை தந்தா, அவனை நான் உமக்கே கொடுத்தான். அதை நான் உமக்கே, இந்த தாயனுடைய வார்த்தை எனக்கு நல்லாய் பிடித்துக் கொண்டது. ஏன் தெரியுமா? அவள் சொன்ன காரியத்தை, அவள் பேசிய காரியத்தை அவள் அப்படியே நிறைவேற்றினான். உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே பலம் இருக்கணும், வலிமை இருக்கணும். பாருங்க, சும்மா பேச்சுக்கு எதுவும் பேசக்கூடாது, பேச்சுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அது செய்வோம், இது செய்வோம், அங்க போவோம், இங்க வருவோம், இதை செய்வோம், அது சும்மா பேசிட்டு போக கூடாது. அது பிறகு இந்த பேப்பர்ல வந்த கதையாக மாறிடும் பாருங்க. அண்ணால் ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை தாரும் ஆண்டவரே, அவனை நான் உம்முடைய சமூகத்திலேயே விட்டுருவேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் ஆண்டவரே, தாரும், என்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் ஐயா, தீர்க்கப்படணும், தீர்க்கப்படணும். ஆண்டவரும் அவளை அப்படியே ஆசீர்வதித்தாருங்க. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அண்ணால் தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்தார். சரிதானே? அண்ணாள் தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து, அண்ணாளுடைய முதல் பேரான குமாரனை கொண்டு வந்து, மிக உயர்ந்ததை, அவரிடத்தில் இருந்த உயர்ந்ததை கொண்டு வந்து என்ன செய்தால், தேவனுடைய சமூகத்திலே வாக்கு மாறாமல் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கடந்து சென்றாள் சொல்லி பார்க்கிறோம். இந்த விதத்திலே இந்த நாட்டிலே தாய்மார் நமக்கு வேண்டும். முக்கியமானவைகளை தேவனுக்கு கொடுக்க, தேவையானவைகளை எனக்கு அவசியமா எது தேவையோ அதை தேவனுக்கு கொடுக்க. இந்த காரியத்தில் தகப்பனுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அவருக்கும் ஒரு ஏகசிதன் தான், அவருக்கும் முக்கியமான ஒரு மகன் தான். ஆண்டவர் சொன்னார், இந்த மகனை எனக்கு கொடுத்து விடு, எனக்கு கொடுத்து விடு. எந்த பேச்சும் இல்ல, எந்த காரியமும் இல்ல, விடுவிடு விடுவிடண்டு கூட்டிட்டு போறா, மோரியா மலை வரைக்கும் போய் அவன் காரியத்தை செய்யும் வரைக்கும் அவனுடைய வார்த்தையிலையும் அவன் மாறல பாரு. அது நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். இங்க ஒரு நல்ல தாய், அவள் கொடுத்த வார்த்தையில இருந்து அவள் மாறவே இல்லைங்க, மாறவே இல்லைங்க, மாறவே இல்லைங்க. தேவனுக்கு என்று கொண்டு வந்து கொடுத்தான். இதுல ஆச்சரியம் அடுத்தது என்ன தெரியுமா? கடைசி வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியா நீங்க வாசிச்ச வசனத்தை பாருங்க, 17வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான்.
சோ அவளுடைய, அவள் போயிருந்த அந்த ஆலயத்தினுடைய ஆசாரின் அவளுக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? திருப்பி வாசிங்க.
அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார்.
அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. தேவன் ஊழியக்கார் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்துக்கெடு. இன்னைக்கு அநேக காரியங்கள் நீங்களே சிக்கிக் கொள்வது. தேவ ஊழியக்கார் நாலோனத்தின் சொன்னாலும் சரி, தேவ ஊழியக்கார் எண்ணத்தை தான் உனக்கு, உனக்கு கொடுத்திருக்கிற ஆசாரின் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீ கட்டியாய் பிடிச்சுக்கொள். அதை நீ கட்டியாய் பிடிச்சுக்கொள். அங்கே இருந்த ஆசாரியும் சொல்றாங்க, பாரு, நீ கேட்டுக்கொண்டபடியே, நீ கேட்டுக்கொண்டபடியே, நீ கேட்டுக்கொண்டபடியே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகள், உனக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், உனக்கு கொடுக்கிற நிபந்தனைகள், சில நிபந்தனைகளும் இருக்கு, நீ இப்படித்தான் செய்யணும் அப்படி என்று சொல்லுகிற பொழுது அதை உன் கையில எடுத்துக்கொள். அதை உன்னை ஒரு நல்ல குடும்பமாக மாற்ற, அது உன்னை தேவனுக்குள்ளே வழிநடத்த, அது அநேகர் மத்தியிலே உன் தலை நிமிந்து செல்ல அது சரியான ஒரு வழியை வகுக்கும். ஆகையினாலே அங்கே அண்ணாளுக்கு கடைசியில் கொடுக்கப்பட்டது, தேவன் நீ கேட்டுக்கொண்டபடியே தேவன் செய்வாராக. இப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தாய் நமக்கு இந்த காலகட்டத்திலே தேவை. அல்லேலூயா. இப்ப திருப்பிக்கொள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்காலந்து அர்த்தங்கொள்ளும் தவித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சிசி இருந்தாள். அவள் நற்கிரியர்களையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காட்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் என்றும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனி இடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்.
இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொற்காலங்கிற ஒரு ஸ்திரி மரித்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். ஆனா அவட வாழ் நாட்கள்ல அவள் செய்த ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அது அவள் மறித்து போய் இருக்கிற பொழுதும் பெரிய ஒரு சாட்சியை உருவாக்கியது. இந்த நாட்கள்ல நக்கிரியர்களை வாரி வாரி செய்கிற நல்ல தாய்மார்கள் நமக்கு வேண்டும். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கிற நல்ல தாய்மார்கள் நமக்கு வேண்டும். ஏழைகள் எளியவர்களுக்கு வாரி அள்ளி கொடுக்கிற நல்ல தாய்மார்கள் நமக்கு வேண்டும். இங்க தொட்டால் என்ற இந்த ஸ்திரி என்ன செய்தால், அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் அவள் செய்த ஒரே ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நன்மையே செய்தார், மற்றவர்களுக்கு நல்லதையே நினைத்தார், மற்றவர்களுக்கு நல்லதையே சிந்தித்தார். அப்படிப்பட்ட ஒரு தாயாக நாம் மாறினார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட பெரிய ஒரு வெற்றி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நல்லது செய்கிறவர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அநியாயம் கெட்டது செய்கிறவர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கேயும் எங்கேயோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நன்மை செய்கிறவர்களை நாம் தேட வேண்டி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் இல்லையா? இயேசுவையே கவனித்து பாருங்கள் இல்லையா? இங்க பாத்துக்க தொட்டால் என்னச்சுதா, அவள் என்னெல்லாம் தன்னாலே முடிந்ததோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்தார். என்னெல்லாம் நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவுக்கு கவனம் கொள்ளுகிறோமோ அதே விதத்திலே மற்றவருடைய பிள்ளைகளையும் கவனம் கொள்ள வேண்டும் இல்லையா? நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து தவறாக மற்றவர்கள் பேசினா எப்படி கோபம் வருகிறதோ அதே விதத்தில் மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் பேசாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? நன்மையே சிந்தி, நல்லதையே செய், நல்லதையே நாடு இல்லையா? மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு சிறந்த தாயாக விளங்கி அது இன்றைக்கு நமக்கு தேவையானது. அன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் வந்து என்ன தெரியுமா சேர்த்து, ஐயா இவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருந்தும் எங்களுக்கு கை கொடுத்துன்னா எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகட்டுக்குமே. நான் மறிக்கிற பொழுது, நீ மறிக்கிற பொழுது நாலு பேர் வந்து உண்மையாக கண்ணீர் விடும். இன்னைக்கு போலி கண்ணீர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே உண்மையாக நாலு பேர் உனக்கு முன்பாக கண்ணீர் விடும். நீ ஒரு நல்ல ஒரு தாய், பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா, நீதிமான்கள் வாழ்வது சமுதாயத்துக்கு நல்லது, நல்லவர்கள் வாழ்வது சபைக்கு நல்லது, நல்லவர்கள் வாழ்வது சமுதாயத்துக்கு நல்லது. ஆகையினாலே நீ மறிக்கிற ஒரு நாள் வருகிற பொழுது நாலு பேர் வந்திருந்து ஐயா இன்னும் ஒரு வருஷம் இவள் வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் ஒரு காலம் வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே என்று சொல்லி சொல்லுகிற நாலு பேர் வரட்டும், நாலு பேர் வரட்டும். அப்பொழுது நீ சரியான ஒரு நல்லொரு தாய்,
நல்லொரு தகப்பன் என்பதை மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஏப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 21வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் கண்ணுறுட்டு பார்த்த போது ஐஸ்வர்யான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னா ஏழை விதவை செய்த பெரிய ஒரு காரியம், ஆண்டவரே அது வைத்தது, ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். அந்த மனிதத்தில் ஒன்றுமே கிடையாது, கிடந்தது 2 ரூபாய். ஆச்சரியமான காரியம் இது பாருங்க, நான் கூட போட்டிருக்கவே மாட்டேன், நான் கூட அந்த 2 ரூபாய் போட்டிருக்க மாட்டேன், 50% போட்டிருக்கணும்ன்றது எனக்கு கேள்வி. ஆனா அந்த ஏழை விதவி என்ன செய்தால் தெரியுமா, காணிக்கை பட்டி என்றையில் வந்து இருந்த அந்த 2 பணத்தையும் தூக்கி என்ன செய்தால் தெரியும், அதுக்கு விட்டவார் என்று போட்டு அவள் போகிறார். அதுக்குள்ள போட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் வந்தாங்க பாருங்க, இருக்கிறதுல இருந்து அள்ளி போட்டாங்க, ஆனா இந்த விதவியோ ஒன்றுமே இல்லை, இருந்தது எல்லாம் தூக்கி போட்டுட்டா, இருந்தது எல்லாம் தூக்கி போட்டுட்டா. ஐயா தேவன் இதுவரைக்கும் கேட்டது எல்லாம் என்ன தெரியுமா, உன்னுடைய முதன்மையானவைகளை, உன்னுடைய முதன்மையானவைகளை. அந்த அந்த ஏழை பண்டத்தில் இருந்தது அவ்வளவுதான், அந்த தாயிடத்தில் இருந்தது அவ்வளவுதான், அதை போட்டா நீதிமான் அப்பத்துக்கு அலைஞ்சி திரிந்ததை நான் கண்டது கிடையாது. தேவனுக்கு முன்பாக நடந்து திரிகிற ஒரு தாய் அப்பத்துக்கு அலைஞ்சி திரிவதை நான் காண முடியாது. தேவனுக்கு முன்பாக பக்தி விருத்தியான ஒரு சந்ததியை நடத்தி முடிக்கிற ஒரு தாய் அப்பத்துக்கு அலைந்து திரிவதை நாம் காண முடியாது. அப்படி கண்டால் அது அநியாயத்துக்கு மேலே அநியாயமாய்விடும். இன்றைய நாள் நமக்கு தேவை எது தெரியுமா, நல்ல தாய்மார், பக்தி உள்ள தாய்மார், தேவ பயத்துக்குள்ளே தங்களுடைய குடும்பத்தை நடத்தி செல்லுகிற தாய்மார். ஆகையினாலே நீதிமொழிகளிலே பார்த்த காரியங்களை திரும்பவும் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 சம்பவத்தில் பார்த்த இந்த காரியங்களையும் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு தேவை என்று நம்புகிறீர்களோ அதையும் பிடித்துக் கொள்ளுங்க இல்லையா. இந்த தாய் தினத்தின் அன்று ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹாலலுயா, தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா. ஹாலலுயா, 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 ஹாலலுயா. நல்லதையேனா சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்றி உறுதிப்படுத்தும் ஐயா, ஆராதனை ஆராதனை ஆராதனை.